வணக்கம் பானு கோமஸ் அவர்களே.
வணக்கம்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பன்னீர்செல்வத்தோட ஆதரவு இப்போ அதிகரிச்சுட்டு வர்ற மாதிரி ஊடகங்கள்லேருந்து பார்க்க முடியுது. உண்மையிலேயே பன்னீர்செல்வத்துக்கு எம்எல்ஏக்கள் மத்தியில் அல்லது அதிமுக பிரமுகர்கள் மத்தியில் ஆதரவு அதிகரிச்சுட்டு வர்றதா என்ன?
அதாவது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு யூனிக்கான சிச்சுவேஷன். இதற்கு முன்னால ஒரு முன்னுதாரணம் இந்த மாதிரி ஒரு இதுக்கு இருக்கல. பிற மாநிலங்கள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குது, கட்சி வந்து பிளவுபடுகிறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இங்க கட்சி பிளவுபடுகிறதுன்னு சொல்ல முடியாது. கட்சிக்குள்ள வந்து ஒரு சிட்டிங் சிஎம்முக்கும் பொதுச் செயலாளராக நியமன பொதுச் செயலாளராக பதவியேற்றுவதற்குமான இடையிலான ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடக்கிறதா தான் பாக்குறோம். அப்ப வந்து கட்சி வந்து இரண்டாக பிளவுபட்டதாக தெரியல. இதுவரை வந்து அந்த மாதிரி ஒரு இது நடக்கல. எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவு எந்த அளவுக்கு என்ன நம்பர்ல சசிகலா பக்கமோ இல்ல ஓபிஎஸ் பக்கமோ இருக்குதுங்கிறதுலதான் மணிக்கு மணி நாளுக்கு நாள் ஒரு வித்தியாசம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சசிகலா கேம்ப்ல இருந்து இங்க வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாறுதல் தொடர்ந்து நடக்கிற இந்த மாறுதல் வந்து ஒரு வித்தியாசமான இதை கொடுக்குது. சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்லயே ஆகட்டும், வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிக்கும் எம்எல்ஏக்கும் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மக்கள் பக்கம் இருந்துன்னு அவர்களே சொல்கிறார், எம்எல்ஏக்களே சொல்றாங்க. அப்ப இதுதான் மக்கள் ஆதரவு ஓபிஎஸ் பக்கம் இருக்குதுங்கிற ஒரு உணர்வை வந்து கொடுத்தது. இரண்டாவது, சசிகலாவின் செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து தான் இந்த மக்கள் உணர்வுங்கிறத சேர்த்து பார்க்க முடியும்.
இப்ப அப்படி பார்த்தா வந்து சசிகலாவின் முன் இருக்கின்ற தெரிவு என்பதாக என்னப்படுகிறது உங்களுக்கு?
தெரிவுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து சில அதிருப்தி இருக்குது சசிகலா மேல. என்ன, எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, மறைந்த ஜெயலலிதாவின் அந்த அவர் மருத்துவமனையில் இருந்த நாட்கள், அந்த 75 நாட்களும் தினம் அவர் மட்டும்தான் வந்து ஜெயலலிதாவுடன் இணைந்திருக்கிறார்கும் போது அவர் அதை வந்து சரியா ஹேண்டில் பண்ணாரா அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து பெரிய அளவுல. மக்கள் வந்து தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லைங்கும் போது அவருடைய உடல்நிலை குறித்த அறிக்கைகளை வந்து காலையும் மாலையும் ஒரு நிர்வாகம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த நிர்வாகத்தை கொடுக்க செய்ய வேண்டியது யார் கூட இருக்காங்களோ அவங்களுடைய வேலை, அது வந்து சரியாக செய்யப்படவில்லை. சரியா அவருடைய இறப்புக்கு பின்னிருந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்த இல்லமான அந்த வேதா இல்லம் போயிருக்கான இல்லத்தை வந்து மெமோரியலா ஆக்கியிருக்கலாம், அது வந்து நடக்கல. அதை தொடர்ந்து இது சம்பந்தம் என்ன இருந்தாலும் ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடர். அப்ப மக்கள் வந்து அதை வந்து எதிர்பார்ப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. அதை வந்து செய்யாமல் இவ்வளவு காலம் கடத்தியதுங்கிறது வந்து சசிகலா மீது ஒரு நெகட்டிவான இது உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது.
சசிகலா வந்து ஆளுநர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அதாவது அதிமுகவை உடைக்க ஆளுநர் சதி செய்கிறார் என்று. அவர் சொல்வதில் உண்மை இருப்பதாக படுகிறதா? ஏன்னா ஆளுநரே கூட சசிகலாவையோ அல்லது பன்னீர்செல்வத்தையோ பெரும்பான்மை நிரூபிக்க அவர் காலம் தாழ்த்தி கொண்டுள்ளாரே ஆளுநர், இல்லையா?
இல்ல, இது காலம் அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது வந்து இது மாதிரியான ஒரு முன்னுதாரணம் இதுவரை இல்லை அப்படிங்கிறது. பிற மாநிலங்கள்ல கட்சி உடையும் ஆட்சிக்கான பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பக்கம் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி உடனே ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவாங்க, செயல்பட முடியும். ஆனா இங்க வந்து கட்சி இரண்டாக பிளவுபட்டதாக தெரியல. ஒரு நேரடி அரசியலில் இல்லாத ஒரு புதியதான ஒரு நபர் புதிதாக நியமன பொதுச் செயலாளராக பதவி ஏற்கும் போதுதான் அவர் நேரடி அரசியலுக்குள்ளேயே வருகிறார். வந்த உடனேயே அவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது கட்சிக்குள்ள அதற்கு எதிர்ப்பு வருகிறது. இப்படித்தான் பிரச்சனை. மக்களும் வந்து இந்த பக்கம், அதாவது ஒரு கட்சியின் ஸ்ட்ரக்சர் வந்து அமைப்பு ரீதியான அமைப்பு வந்து ஓபிஎஸ் பக்கம் இருப்பதாகவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளில் குறிப்பிடத்தகுந்த அளவு சசிகலா பக்கம் இருப்பதாகமான ஒரு விசித்திரமான சூழ்நிலை. அப்ப இந்த இதுல வந்து இப்போ ஒரு வழக்காடும் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போகுதுன்னா அந்த வழக்கை வந்து சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த வரையறைக்குள்ள நின்று இயந்திரத்தனமாக ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். ஆனா ஒரு கவர்னர் என்பவர் ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் பிரதானம். மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குது, இருவேறுபட்டதாக இருக்கிறதாங்கிறதெல்லாம் பார்த்துதான் அந்த இதுல வந்து ஒரு முடிவை எடுக்க முடியும். அப்ப இதுல நிதானிப்பதுங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. இரண்டாவது, கவர்னருக்கு பிரதானமாக இருப்பது பொம்மை கேஸுக்கு அப்புறம், பொம்மை கேஸ் தான் இதுல அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார். அதுல வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை எந்த பிரிவினரால கொடுக்க முடியுமோ அந்த பிரிவை ஆட்சி அமைக்க அழைக்கணுங்கிறது தான். அப்ப ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கும் போது சசிகலாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அந்த வழக்கின் தீர்ப்பு வருகிறதுங்கும் போது அந்த ஒரு வாரம் தாமதிச்சு அந்த வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு இதுல முடிவெடுக்கலான்னு ஒரு கவர்னர் நினைத்தார்னா அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயகத்தின் பல கூறுகள் இருக்கு. இதுதான் ஜனநாயகம், பெரும்பான்மை இருந்தா அழைக்கணுங்கிறது சட்டம். சட்டம் சொல்கிறது ஆனா ஜனநாயக பார்வைங்கிறது பல கூறுகளை கொண்டது. அதையெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியதுதான் ஒரு கவர்னருடைய வேலை. அதுல நிதானிப்பதுங்கிறது தவறாகி விடாது.
பன்னீர்செல்வத்துக்கு முதலில் இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கவில்லை. அவரை இப்படி ஒரு பிரமாண்டப்படுத்தி இப்படி ஒரு இமேஜை உருவாக்கி ஒரு பெரும் தலைவராக உருவாகி அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பொம்மை அரசை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்குகிறது அப்படியான ஒரு விமர்சனத்துல உண்மை இருக்க முடியுமா?
அந்த விமர்சனத்தை வந்து முற்றிலுமாக புறந்தள்ளி விடவும் முடியாது. ஒரு அரசியல் இருந்ததுன்னா ஒரு ஆளும் கட்சியில் ஒரு மாநிலத்தில் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற ஏகப்பட்ட எம்பிஸ் இருக்கிற ஒரு கட்சி, ஆனாலும் அதற்குள் ஒரு குழப்பம் வருகிறதுங்கும் போது எல்லா கட்சிகளும் அந்த குழப்ப சூழ்நிலையில் தனக்கான ஆதரவு ஏதாவது இருக்குமா இல்ல தனக்கு அறுவடை செய்வதற்கு ஏதாவது இருக்குமான்னு பாக்குற அரசியல் நடந்து கொண்டேதான் இருக்கும். அறுவடை செய்வதற்கு வழி இருக்கிறதான்னு பார்த்ததுதான் அரசியல். அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல ஏதாவது அறுவடை செய்வதற்கான வழி இருக்கிறதான்னு இருக்கலாம். அதை வந்து நாம முற்றிலுமாக கண்டுகொள்ள முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட சசிகலாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறார். இதெல்லாம் அந்தந்த கட்சி தனக்கான ஆதரவு நிலை எதில் இருக்கிறது, யார் வந்தா தனக்கு ஆதரவு சரியாக இருக்கும், தன் கட்சிக்கு நலமாக இருக்கும்ங்கிறத பார்த்துதான் ஒவ்வொருவரும் ஆதரவு செய்கிறார். அதனால அதை வச்சு வந்து நாம வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னொரு கட்சியின் மீது போடுவதாக இருந்தா காங்கிரஸ் மேல போடலாம், பிஜேபி மேல போடலாம், ஏன் திமுக கூட மேல கூட போடலாம். அது அல்ல பிரச்சனை. ஆனா எல்லா கட்சிகளும் வெளியில் இருக்கிற இரண்டாம் கட்சி மூன்றாம் கட்சி எல்லாமே இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். முக்கிய ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான இடைவெளிங்கிறது நம்பர் வந்து மிக மிக குறைவு. அப்ப அந்த வகையில திமுகவினுடைய வினை என்னவாக இருக்கிறதுங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்கலாம். அதுக்காக திமுக உடைத்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆக எல்லா கட்சியும் அவரவர் அரசியலை செய்வார்கள். ஆனா பிரச்சனை வந்து அதிமுகவிற்கு இல்ல. இது வந்து இதற்கு முன்னால் இருந்தது ஒரு முன்னுதாரணம் இல்லாத நிலையில் ஒரு மிக குழப்பமான மிக விசித்திரமான ஒரு நிலை. இதை வந்து கொஞ்சம் சற்றே பொறுத்து பார்ப்பதில் ஒரு தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி பானு கோமஸ் அவர்களே.
மிக்க நன்றி.